காண்பிப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதா எம்பிராட்டினின் தன்னழியே தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடும் அன்றோ பண்ணளிக்கும் சொற்பரிமளையாமலை பைங்கிழியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளி முதற் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியே அறிவு அளவிற்களவானது அதிசயமே அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசயவான சுந்தரவல்லி துணையிறதி பதிசயமானது அபசயமாகமு பார்த்தவர் தம் மதிசயமாக அன்றோ பாமமாக தெய்வவுப்பியதே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்றனின் திருமேனியை பார்த்தன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே
வணக்கம் நேயர்களே நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறோம் இதுவரை நேரமும் நீங்கள் அபிராமி பட்டர் அந்தாதி பாட கேட்டீர்கள் உண்மையிலேயே இன்றைக்கும் ஒரு புனிதமான நாள் இப்போது அடுத்தடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் புனித நாட்களாக வருவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் சென்ற வாரமும் இதைப்பற்றி நான் சில வார்த்தைகள் கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த அபிராமி பட்டருடைய வரலாற்றை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும் அந்த திருப்பதிகங்களுக்கு இருக்கின்ற ஒரு வலிமை அதை மனமுருகி பாடுகின்ற அந்த ஒரு நிலைமை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எமது அந்த தேவார திருவாசகங்களின் மகிமையை நாங்கள் கட்டாயம் உணரத்தான் வேண்டும் ஒரு மனம் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய வானொலிகளிலோ அல்லது வீட்டிலே இருக்கின்ற எங்களுடைய சங்கீத கேட்கின்ற பல்வேறு கருவிகளிலேயோ அநேகமாக சினிமாவினுடைய ஒரு ஆதிக்கத்தை நான் காண்கிறேன் இது நான் குறையாக கூறவில்லை காரணம் எங்களுக்கிடையே இருக்கின்ற இந்த அரும்பெரும் பொக்கிஷங்களை இடைக்கிடை வானொலிகளில் நாங்கள் அதை ஒலிபரப்பு செய்தால் அவை வலிமை மிக்கவை, அதனால் மக்களுக்கு நற்பலன் கிடைக்கும் என்பது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அநேகமாக இந்த வானொலி அன்பர்கள் இதை கருத்தில் கொள்வார்கள் என்று பொதுவாக கேட்டுக்கொண்டு, நாங்கள் குறைந்தது ஒரு அரை மணித்தியாலம் அல்லது ஒரு மணித்தியாலமாவது எங்களுடைய வீட்டிலே இவ்வாறான தேவார திருவாசகங்களை போட்டு கேட்பதால் மன நிறைவு, மன நிம்மதி, சந்தோஷம் போன்ற பல்வேறு இது கிடைப்பது மட்டுமல்லாமல் எங்களுக்கு இறைவன் அருளும் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்திருந்தாலும் அதை நடைமுறையில் நீங்கள் செய்து வருவது மிகவும் சிறந்தது என்று கூறிக்கொண்டு, இன்றைக்கு இந்த புனித நாளிலே அபிராமிப்பட்டர் விழா பெரும்பாலும் எல்லா ஆலயங்களிலும் இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறதை வானொலியில் நீங்கள் இப்பொழுது அறிவித்ததை கேட்டீர்கள். உண்மையிலேயே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் நேரில் சென்று பார்ப்பது மிகவும் சாலச் சிறந்தது. அநேகமாக வயோதிபர்கள் நீங்கள் குளிர் காரணமாக போக முடியாத ஒரு நிலை இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சில வானொலிகளிலே அவர்கள் செய்கின்ற நேரடி அஞ்சல்களை கேட்டாவது ஒரு மனக்கண் முன்னே நீங்கள் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நிறைவை தரும் என்று கூறிக்கொண்டு, வழக்கம் போல நாங்கள் அபிராமிப்பட்டரோடு ஆரம்பமாகி எங்களுடைய தமிழ் மொழியின் சிறப்பு பற்றியும் தொன்மை பற்றியும் இப்பொழுது ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கதை என்னால் காண முடிகிறது. இங்கே டொரண்டோவிலே இதை பற்றி பல்வேறு நிகழ்வுகள் முன்னெடுக்க பல ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய மொழி பற்றி அறியாமல் நாங்கள் பிற மொழிகளை தூக்கி பேசுகின்ற ஒரு மனப்பான்மையை ஓரளவுக்கு நன்றாக சிந்தித்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதை பற்றியும் இன்றைக்கு டாக்டர் அவர்கள் இங்கே எடுத்து விளக்கமாக கூற இருக்கிறார். எனவே வானொலி நேயர்களே, தயவு செய்து நீங்கள் எங்களுடைய இந்த இதுகளிலே பங்கு பெற்றுவது மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. உங்களுடைய இந்த அமோக ஆதரவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது டாக்டர் அவர்களை இன்றைய நிகழ்வுகள் பற்றி எடுத்து கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் ஆசிரியர் சிவநேசன் அவர்களே, வணக்கம் நேயர்களே. குருவருளும் திருவருளும் கைகூட மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், தை பிறந்துவிட்டது, தெப்பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். அத்தோடு இந்த மாதம் முழுவதையுமே தமிழ் பண்பாட்டு மாதமாக, தமிழ் ஹெரிட்டேஜ் மந்தாக கனடாவிலே இருக்கின்ற நகர சபைகள் பிரகடனப்படுத்தி இருக்கின்றன. டொரண்டோ, மார்க்கம், மற்றது பிக்கரிங் போன்ற மாநகர சபைகள் இதை பிரகடனப்படுத்தி இருக்கின்றன. இது பலருக்கு உலகளாவிய ரீதியிலே ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்வையும் புத்தூக்கத்தையும் தந்திருக்கின்றது. எமது இங்கே வளர்கின்ற எமது பிள்ளைகளுக்கு தமது கலாச்சாரத்தை, தமது பண்பாட்டை, தமது மொழியை பற்றிய ஒரு பெருமித உணர்வு, ஒரு ஃபீலிங் ஆஃப் பிலாங்கிங் என்று சொல்லுவார், அந்த உணர்வை ஊட்டக்கூடியதாக இந்த பல நிகழ்வுகள் நடந்து கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இன்றைய தினம் தை மாதத்து அமாவாசை தினம், நியூ மூன், வானத்திலே நிலவு இல்லாத நாள் அமாவாசை. இந்த தை மாத அமாவாசை அமாவாசைக்கு ஒரு விசேஷம் உண்டு. 14ஆம் நூற்றாண்டிலே தஞ்சையிலே சரபோஜி மகாராஜா, ஷபோஜி என்று சொல்லுவார்கள், சரபோஜி மகாராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். இன்றைக்கும் தஞ்சாவூர் போனவர்கள் தஞ்சை பெரிய கோயிலை தரிசித்த பின்பு அங்கே இருக்கின்ற சரபோஜி மகாராஜனுடைய அரண்மனையை சென்று தரிசிக்கலாம். அவர் பாவித்த ஆடை ஆபரணங்கள், ஆயுதங்கள், அத்தோடு அவர் வாசித்தறிந்த நூல்கள், அவர் குறிப்பெடுத்து வைத்திருக்கின்ற நூல்கள், அந்த காலத்திலே காகிதம் வந்துவிட்டது, பேனா வந்துவிட்டது. அந்த பேனாவினாலே காகிதத்திலே பல அறிவியல் குறிப்புகள், தாவரங்களை பற்றி, பூக்களை பற்றி எல்லாம் நிறைய குறிப்புகள் தன்னுடைய கைப்பட எழுதி வைத்திருக்கின்றார். அந்த குறிப்பெடுத்த புத்தகங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன, அந்த மாளிகையிலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன.
எத்தனை ஆண்டுகள், ஒரு 300 ஆண்டுகள்
இல்லை, இது 14ஆம் நூற்றாண்டு,
1300
வருது. அப்ப வச்சிருக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு அவருடைய அவர் அவரோட பெரிய ஒரு நூலகத்தை ஆரம்பித்தார், சரஸ்வதி நூலகம் என்று சொல்லி. இன்றைக்கு தஞ்சாவூர்லேயே அந்த சரஸ்வதி நூலகம் தமிழக அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு இருக்கின்றது. அவர் ஒரு அக்காலத்திலே திரட்டக்கூடிய இத்தனையோ ஏட்டுச்சுவடிகளை நூல்களை எல்லாம் அவர் எடுத்து வைத்திருந்தார். அதை பிரதி பண்ணி அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து, அவர்களுக்கு ஊக்குவிப்பு ஊதியம் கொடுத்து, நிதியுதவி கொடுத்து, மருத்துவ நூல்கள், தத்துவ நூல்கள், விஞ்ஞான நூல்கள், விஞ்ஞான நூல்கள், பலவிதமான நூல்களை சேகரித்து வைத்திருக்கின்றது தஞ்சையூர் சரஸ்வதி மகா நூல் நிலையம். இன்றைக்கும் அங்கே இருந்து புத்தகங்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த மகாராஜனுடைய காலத்திலே திருக்கடவூர், எல்லாருக்கும் தெரியும் திருக்கடவூர், சஷ்டியார்த்த பூர்த்திக்கு போவார்கள் திருக்கடவூர். திருக்கடவூரிலே பல யுகங்களுக்கு முன்னர் மார்க்கண்டேயருக்கு சிவன் காட்சி தந்து, 16 வயது பையன், அவருடைய ஆயுள் முடிய போகின்றது என்றவுடன் அவர் சிவபூஜை செய்ய ஆரம்பித்து சிவபூஜை செய்து கொண்டிருந்த பொழுது யமன் வருகின்றான். அந்த யமனை சங்காரம் செய்கின்றதற்காக சிவன் வந்து மார்க்கண்டேயருக்காக அங்கே வந்து சிவனை காலால் உதைத்தது, காலனை காலால் உதைத்த தலம் திருக்கடவூர். அப்ப அங்கே மரணத்தை வெல்லுகின்ற தலம் என்று சொல்லுவார்கள், மிருத்யுஞ்ஜய ஸ்தலம். அதனால்தான் சஷ்டி அர்த்த பூர்த்தி 60 வயசு வருகின்ற பொழுது 40க்கு மேலேயே நியாயப்பட்ட பாடு என்று சொல்லுகிறோம். 60 என்றால் சொல்லவா வேணும், ஏற்கனவே கொஞ்சம் ஹை பிரஷர், டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்து விடுகின்றது. அப்ப சொல்லுவார்கள், நாடு காடு வா வா என்கிறது, நாடு போகோ என்கிறது காலம் அல்லவா. அப்ப அந்த நேரத்திலே இந்த மரணத்தை பற்றிய பயத்தை தோஷத்தை நீக்குவதற்காக சஷ்டியார்த்த பூர்த்தியை போய் திருக்கடவூர்ல செய்வார்கள். இன்றைக்கும் போய் பார்த்தால் புக் பண்ணி 60வது கல்யாணம் வந்து செய்வார்கள், 60 வயசு வருகின்ற பொழுது ஆணுக்கு. அப்ப அந்த தலம் அங்கே இருக்கு. அங்கேதான் அபிராமி அம்பாள், அங்கே இருக்கிற அம்பாளுக்கு பேர் அபிராமி. அந்த அபிராமி அம்பாள் ஆலயத்திலே அம்பாளுடைய வழிபாட்டிலே தன்னை மறந்த நிலையிலே அபிராமி பட்டர் இருக்கின்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார் இல்லையா, 19வது நூற்றாண்டிலே அவர் தட்சிணேஸ்வரத்திலே காளி கோயிலே பூஜகராக இருந்தார். தன்னுடைய தன்னை மறந்த நிலையிலே அவருக்கு பூஜையே செய்ய முடியாது. அவர் நிவேதனம் அம்பாளுக்கு கொடுக்க துவங்கியக்குள்ள எடுத்து ஊட்ட துவங்கி விடுவாரா, பிறகு கெஞ்ச தொடங்கி விடுவார், அழத் தொடங்கி விடுவார், தான் சாப்பிட்டு ஊட்டுகிறேன் என்று சொல்லுவாரா. அப்ப கோயில் பூஜை செய்ய முடியாது இல்லையா, அதுல இருந்து அவர் விடுபடுக்க வேண்டி வந்தது. அப்படியான ஒரு உண்மத்த நிலையிலே இந்த அபிராமி பட்டர் அங்கே திருக்கடவூர்ல இருக்கின்றார். புரிந்து கொள்ளாதவர்கள் அவரை பைத்தியம் என்று சொல்லுகின்றார்கள். எங்களுடைய நல்லூர் யுவர் சுவாமிகளுடைய குரு செல்லப்பா சுவாமிகள் அவரையே விசர் செல்லப்பா என்று சொன்னவர்கள். விசர் என்றார் ஜாழ்ப்பாண தமிழை பைத்தியம்,
பைத்தியம்
அப்படி சொன்னவர்கள். அப்ப புரியவில்லை, பித்தரே என்றுமை பேசுவார் புரரலாம் என்று சொல்லி பாடலிலே வருகின்றது. அந்த நிலையிலே அவர் இருந்தபொழுது இந்த சரபோஜி மகாராஜா தரிசனத்துக்காக அங்கே வருகின்றார். தை மாசம் இதே நாள் அமாவாசை நாள். அப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 600-500 வருஷத்துக்கு முந்தின கதை இது. வருகின்ற பொழுது இவர் அங்கே இருக்கின்ற தன்னை மறந்த நிலையிலே ராஜா வருகின்றார் என்று ஆலயத்தில் எல்லாரும் அமர்க்களப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு இடத்திலே பித்தர் போல அமர்ந்திருக்கின்றார். இவரை அப்புறப்படுத்த முடியவில்லை. ராஜா வந்த பொழுது யார் இவர் என்று கேட்க, ஒரு பித்தர், ஐத்தியம் பிடித்தவர் என்று சொல்லுகிறார்கள். சிலர் இல்லை இல்லை, பக்தி முத்தியவர் என்று சொல்லுகிறார்கள். சரிதான், பாப்பமே இவர் என்ன சுயநினைவோடு இருக்கிறார் என்று அவரை போய் கொஞ்சம் கேள்வி கேட்கிறார். இப்பவும் அப்படித்தான், யாராவது நினைவு மறந்த நிலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் மென்டல் ஸ்டேட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு மெடிக்கல்ல, அவருடைய டைம் பிளேஸ் பர்சனுடைய ஓரியன்டேஷன் பார்ப்போம். அவர் என்ன நாள், என்ன நாள், என்ன நேரம் என்றவருக்கு தெரியுதா, இன்றைக்கு என்ன தியதி, என்ன நாள், என்ன நேரம் என்றவருக்கு தெரியுதா, ஓரியன்டேஷன் ஆஃப் டைம் பிளேஸ், இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன், ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன், வீட்டில் இருக்கிறேன் தெரியுதா, பர்சன் இது யாரோட கதைக்கிறார் அதன்றது தெரியுதா, இந்த மூன்று ஓரியன்டேஷன் செக் பண்ணி பாக்குறது. இது ஆல்டர்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஒரு டெஸ்ட் இப்பவும் நடக்கிறது எல்லாருக்கும். அப்ப அத்தோடு இந்த ஆல்கஹால் டிராக்கள் எல்லாருக்கும் இது செய்வார்கள், அந்த டெஸ்ட் ராஜா செய்யறார். படித்தவர் இல்லையா, அங்க சரஸ்வதி மகால் லைப்ரரியில இத்தனை மருத்துவ புத்தகங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றது. வந்து கேட்கிறார், ஐயரே பட்டரே, பட்டர் என்றால் ஐயர், ஐயர் ராமி பட்டர், பட் என்று சொல்லி சில பேருக்கு பேருக்கு பின்னால் இருக்கும் இல்லையா, அந்த பட்டன் அது பட் வந்து பட்டர். அப்ப பட்டரே இன்றைக்கு என்ன திதி, திதி என்றது தேதி, இப்ப தேதி என்று நான் சொல்றேன் டேட், அதுதான் திதி, லியூன் அஃபேர்ஸ் எத்தனையாவது இன்னைக்கு என்ன நாளோ. அப்ப எங்களுக்கு சந்திரன் இன்றைக்கு அமாவாசையில இருந்து பரவம் வரும் வரைக்கும் 15 நாள் வரும், 15 திதி வரும் அதுல. அப்ப இன்றைக்கு என்ன திதி என்று கேட்கிறேன். பொதுவாக பஞ்சாங்கம் என்று சொல்லுவார்கள், பஞ்சாங்கம் என்ற 5 அங்கங்களுடையது. பிராமணர்களுக்கு ஐயர்மாருக்கு அது தெரிந்திருக்க வேண்டும் நிச்சயமாக. இன்றைக்கு என்ன திதி, இன்றைக்கு என்ன வாரம், இன்றைக்கு என்ன நட்சத்திரம், இன்றைக்கு என்ன யூகம், என்ன கரணம், என்ன நேரம் தொடங்கி என்ன நேரம் என்னென்ன முடியுது
தெரிஞ்சிருக்க,
இது தெரிஞ்சிருக்க வேணும், அது நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆனால் பல இன்றைக்கு அது அலட்சியமாக இருந்து விடுகிறார்கள். பூஜை செய்கிறதே சுலபமாக சுபஜோகே சுபதினே சுபஜோ என்று சொல்லுகின்ற தன்மை இருக்கின்றது. ஆனால் அதில் முக்கியமாக அதை கவனிக்க வேண்டும். இன்ன தினம் இன்ன வாரம் இன்ன திதி இன்ன நட்சத்திரம் இன்ன யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த இதை பாரம்பரியத்தை விடப்படாது. அப்ப அவரது தேதிதான் கேட்கிறார் இன்றைக்கு என்ன நாளன்ட்டு. இவர் தான் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார். எல்லாம் ஒளிமயமாக இருக்கின்றது. அவருக்கு அங்கே ஒளிமயமாக இருக்கின்றது. ரா பகல் அற்ற இடம் என்று சொல்லுவார்கள். யோர் சுவாமிகளே சொல்கிறார், பட்ட பகல் போலொளிரும் நாடங்கள் நாடே. அந்த சமாதி நிலையிலே எல்லாம் வெளிச்சமாகத்தான் இருக்கு. உபனிஷதம் சொல்லும், அங்கே சூரியன் உதிக்கின்றதும் இல்லை அஸ்தமிப்பதும் இல்லை. இது உபனிஷத வாக்கியம். யோர் சுவாமிகளுடைய அனுபவ வாக்கியத்திலே சொல்றார், பட்ட பகல் போலொளிரும் நாடங்கள் நாடே. அந்த வெளிச்சத்திலே அந்த நிஷ்டையிலே இருந்தவர் இன்றைக்கு என்ன நாள் என்று இவர் கேட்டவுடன் அமாவாசைக்கு அன்று அதை சொல்லுகின்றார். இன்றைக்கு பௌர்ணமி என்று ஏன்டா ஒரே வெளியில வெளிச்சத்தில் மன்னன் பிரித்து விட்டு போய்விட்டான். அவர் நிஷ்டை கலைந்தவுடன் சொல்லுவார்கள், அவர் தியானத்தில் இருந்தார், யோகத்தில் இருந்தார். இருந்தது நிஷ்டை. நிஷ்டை என்றால் என்ன என்றால் The disconnecting from the 36 தத்துவாஸ் என்று சொல்றது. இறைவனங்களுக்கு இந்த உடம்பு மனம் புத்தி புத்தியால் எல்லாம் ஆராய்ஞ்சு தான் பாக்கிறோம். இன்னைக்கு புத்தியை வச்சுதான் நாங்கள் இந்த வேலையில கதைக்கிறோம். கண் காது மூக்கு கண்டு இப்படி 36 விஷயங்களை கொடுத்திருக்கிறான். சிலது தூரம் தெரியும், கண் காது மூக்கு கைகால் எல்லாம் தெரியுது, மனம் தெரியாது. ஆனா பாவிக்கிறோம், மெடிக்கல்லே இருக்குத்தானே, மனத்தை ஸ்கேன் பண்ணி காட்ட முடியாது. ஆனால் மென்டல் டிசார்டர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. அந்த மைண்டுக்கு டிசீஸ் இருக்கு, மைண்ட் இருக்கு, ஆனா ஸ்கேன் பண்ணி காட்ட முடியுமா? அது இருக்காது. அதை விட சப்டிலாகவும் போகும். அந்த சப்டிலாக போற தத்துவங்கள் எல்லாம் சேர்த்து 36 தத்துவங்கள் இருக்குது. அப்ப அந்த 36 தத்துவங்களை இறைவன் கொடுத்தது அறிவதற்காக, உயிருக்கு இன்னத்தை அறிவதற்காக, இந்த உலகத்தை அறிந்து அனுபவிப்பதற்காக. பிறகு அந்த மெச்சூரிட்டி அந்த அனுபவத்தினூடாக தன்னை அறிந்து அனுபவிப்பதாக கொடுக்கிறான். ஆனா ஒரு நிலைக்கு மேல வந்தால் அந்த 36 தத்துவங்களை அறிவதற்காக கொடுத்த அனுபவிப்பதாக கொடுத்த அந்த 36 தத்துவங்களுமே இந்த இறைவனை அறிவதற்கும் இறைவனை அனுபவிப்பதற்கும் போதாததாக வந்துவிடும். அல்லது ஒரு தடையாக தே பிகம் இன்எஃபிஷியன் அண்ட் இன்சஃபிஷியன்ட் டு நோ த ட்ரூத் to experience the truth. ஒரு பியாண்ட் சர்ட்டன் லெவல்ல அந்த நிலையில இந்த 36 தத்துவத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ண வேணும். இருக்கிற உயிரோடு இருந்த நிலையில் அந்த உயிர் டிஸ்கனெக்ட் பண்ணுகின்ற பொழுதுதான் அதுதான் நிஷ்டை. உச்சம் ஞானத்தின் உச்சநிலை, யோகத்தின் உச்சநிலை சமாதி, ஞானத்தின் உச்சநிலை நிஷ்டை. அந்த நிஷ்டையிலேதான் இந்த பட்டப்பகல் ஹோழர்களின் நாடங்கள் நாடே என்ற அனுபவ வாக்கை யோர் சுவாமிகள் சொல்லுகின்றார். அந்த நிஷ்டையைத்தான் உபனிஷத வாக்கியங்கள் அங்கே சூரியன் உதிக்கின்றதும் இல்லை அஸ்தமிக்கின்றதும் இல்லை என்று பிரகடனப்படுத்துகின்றன. அந்த நிஷ்டையிலேதான் அபிராமி பட்டர் இருந்து இந்த அமாவாசை தினத்திலே பௌர்ணமி என்று சொல்லுகின்றனர். எழும்பி வந்தவுடன் அவருக்கு சொன்னார்கள், ஞானி வாக்கு பொய்க்கப்படாது. ஞானிகள் வாக்கு ஒரு நாளும் பொய்யாது, பொய்க்கப்படாது. பொய்த்தால் அவர் ஞானி இல்லை. கன பேர் தீர்க்கதரன் சொல்லுவார்கள், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். நாட்டு பிரச்சனைக்கு இத்தனையோ பேர் தீர்க்கதரன் சொல்லி இருக்கிறார்கள், ஜோதிடன் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஞானிகள் சொன்னது ஒரு நாளும் பொய்க்காது. அப்ப அந்த நிலையில இவர் யோசித்தார், ஒன்றில் தான் பைத்தியமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஞானியாக இருக்கும். இன்றைக்கு பௌர்ணமி என்று சொன்னால் பௌர்ணமியாகத்தான் இருக்க வேணும். அவர் என்ன செய்கிறார், ஒன்றில் நான் இருப்பது வெறும் ஹலுசினேஷன், ஹலுசினேஷன் சொல்லுவோமே, பிரமை பிடித்த நிலை. அப்படி ஒரு பித்து பிரமை பிடித்த நிலை ஒரு பைத்தியமா இருக்க வேணும், அல்லாவிட்டால் ஞானியா இருக்க வேணும். இந்த வார்த்தை பலிக்க வேணும் இல்லையா? உடனே ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு ஒரு உரி ஊஞ்சல் ஒன்று கட்டி 100 கயிறு கொண்ட கறி கட்டி அதற்கு கீழே நெருப்பு வளர்த்து அன்றைக்கு இந்த அமாவாசை அன்று இரவு அவர் ஏறி தன்னை உயிர் தியாகம் செய்ய துணிகின்றார். அப்ப ஒவ்வொரு பாடலாக அபிராமி அந்தாதி பாடுகின்றார். 100 பாடல்கள் அபிராமி அந்தாதி. அதிலே முதல் பாடல் விநாயகர் வணக்கம், தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் என்று சொல்லுகின்ற பாடல் விநாயக வணக்கம். அடுத்தது கடைசி பாடல் அது வந்து பயன் சொல்லுகின்ற பாடல், ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை. அந்தாதி பாடல் அதாவது ஒரு பாடலின் தொடக்க வரி அந்த முடிவு வரி, அடுத்த பாடலின் தொடக்க முடிக்கின்ற சொல், அடுத்த பாடலின் தொடக்க சொல். ஒரு பாடல் அந்தம் முடிவு, அடுத்த பாடலின் ஆதி அந்தாதி. இந்த முறை வந்து ஆங்கில இலக்கியத்திலே இல்லை.
இந்த மாதிரி அந்தாதி முறையில்
எத்தனையோ இலக்கியவைகள் இருக்கு. கலிப்பா, வெண்பா, குரல், இருக்கை, இப்படி எல்லாம் கனவிதமான இருக்குது. இதற்கு ஒப்பான இலக்கிய செய்யுள்கள் மற்ற மொழிகளிலேயும் உண்டு. ஆங்கிலத்திலே இருக்கு, மற்ற மொழிகளிலே இருக்கு. ஆனா இந்த அந்தாதி இல்லை, இது தமிழுக்குரியது. அப்ப இவர் அதை சொன்னவுடன் இந்த அந்தாதி பாடலை பாடிக்கொண்டு வருகின்றால் முதல் பாட்டை கணக்கில் எடுப்பதில்லை, கடைசி பயன்பாட்டும் கணக்கில் எடுப்பதில்லை. இவையே 100 பாட்டு. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொன்றாக அந்த உரியின் கழிவுகளை அறுத்துக் கொண்டு வருகின்றார். உதிக்கின்ற செங்கதிர் என்றுதான் அந்த பாடல் தொடங்குகின்றது. 100வது பாட்டு உதிக்கின்றவே என்று முடிகின்றது. இந்த பாட்டை பாடிக்கொண்டு வருகின்ற பொழுது 79வது பாட்டு அவர் பாட, உலிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பலிக்கே சுழன்று உன் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தின் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே என்று சொல்லி அந்த பாடல் பாடல் 79வது பாட்டு. உன்னுடைய வழியிலே அருள் உண்டு, உன்னை கடை தீட்டுவதற்கு வேதம் சொன்ன வழிபாடுவதற்கு வேதம் சொன்ன வழிவரகள் உண்டு, அதெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி எல்லாம் பழிச் செயல்களையும் பாவச் செயல்களையும் ஈடுபட்டிருக்கிற இந்த கயனைத்தனமான இந்த மக்களுடன் கூடி கூடி போவதிலே என்ன என்ன கூட்டு, இனி அவையோடு என்ன சம்பந்தம் எனக்கு என்று கேட்கின்ற இந்த பாடல் படித்தவுடன் வானத்திலே முழு நிலவு எழுந்தது. அமாவாசை என்று இது நடந்தது, வரலாற்று சம்பவம். வானத்திலே முழு நிலவு எழுந்தது. மன்னர் உட்பட மற்றவர்களுக்கும் தெரிந்தது, இவருக்கு மட்டும்தான் விதமே இல்லை, எல்லாருக்கும் தெரிந்தது. அந்த அந்த மன்னன் அதை அறிந்து அதற்கு பிறகு இவருக்கு மரியாதை செய்து இவருக்கு தானங்களை பூமி தானம் செய்திருக்கின்றார். அந்த நிலம் இன்றைக்கு அவருடைய வம்சாவளியினர் அன்றைக்கு இருக்கிறார்கள். அபிராமி கோயில் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அவர்கள் அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள். அபிராமியுடைய வம்சாவளி இருக்கிறது. இது வரலாற்று உண்மை. இதுதான் அந்த தை அமாவாசை தினத்தினுடைய முக்கியமான ஒரு வரலாற்று. இது அபிராமி அந்தாதி பாடல்கள் மிகவும் சக்தி வாய்ந்த பாடல்கள். சக்தியினுடைய பாடல்களே சக்தி தான். அதிலே அபிராமி அந்தாதியினுடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் மந்திர சக்தி வாய்ந்தவை. சௌந்தரலேகரி பூர ஒவ்வொரு பாடலுக்குமே அந்த சக்தி உண்டு. அப்ப அதுல ஏதாவது ஒரு பாடலோ அல்லது பல பாடல்களோ அல்லது முழுமையாகவோ பாராயணம் செய்து வந்தால் விளக்கேட்டி விளக்கிலே விளக்கை விளக்கை எல்லாரும் அந்த எண்ணெய் பிசு வச்சு வச்சிருக்க கூடாது. வீட்டுல விளக்கு விளக்கி ஏத்த வேணும்,
விளக்கி போட்டு ஏத்த
விளக்கி போட்டு ஏத்த வேணும், நெய் விட்டு ஏத்த வேணும். தலைவரிடம் எங்க வீட்டுல நெய் எல்லாம் ஏத்தி தான் வைக்கிறோம், நெய் இட்டு ஏத்தலாம். சில இந்த குளிருக்கு கட்டியாத்தான் இருக்கும், ஆனா அதுல போட்டு ஏத்த உருகி கொண்டு வரும். அதை நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ஏற்றி இந்த தீபம் வந்து கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக இருக்கக்கூடிய வைத்து அந்த அம்பாளுக்கு அந்த நாங்கள் ஒரு பாலோ பழமோ பாயாசம் என்ன அவளுக்கு பிரியம். பாயசம் சவ்வரிசி பாயாசம் இல்லை, அரிசி பாயாசம், பருப்பு பாயாசம் அப்படித்தான் வரும். சவ்வரிசி பிற்காலத்திலே வந்தது சேகு. அப்ப அம்பாளுடைய ஒரு பெயர் பாயாசம் பிரியாயை நமக வருகிறது லலிதா சகஸ்ரநாமத்திலே. அதை வைத்து அவளுக்கு இந்த பாராயணம் சொல்லி வழிபட்டுக் கொண்டு வர உங்களுடைய இஷ்டம் உங்களுடைய ஆசைகள் இஷ்டங்கள் தடைகள் எல்லாம் விலகி எல்லாம் நிறைவேறும் என்பது அனுபவமான உண்மை. இது அபிராமி அந்தாதியை பற்றிய விளக்கங்கள். இதை பற்றி யாராவது கேள்விகள் இருந்தால் கலந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த மாசம் வந்து எங்களுக்கு தமிழ் ஹெரிடேஜ் மந்த்.
தமிழ் ஹெரிடேஜ் மந்த்
சென்ற முறை தைப்பொங்கல் வருஷப்பிறப்பை பற்றி எல்லாம் சொல்லி இருந்தோம். இன்றைக்கு அந்த தமிழை பற்றி சொல்லுவேன். எல்லாருக்கும் தமிழ் என்றால் ஒரு பெருமை, எங்களுக்கு தமிழன் என்பதிலேயே ஒரு பெருமை. ஆனால் ஏன் இந்த தமிழுக்கு பெருமை என்று தெரியாமல் இருக்கின்றது?
அதோட டாக்டர் இன்னொன்று மிகவும் எனக்கு கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம், தமிழன் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் தமிழ் படிக்காமல் எங்களுடைய வருங்கால சந்தாதி இருக்கிறது என்ற ஒரு கவலை இருக்குது.
அது அந்த கலாச்சாரம் முதல் தெரிய வேண்டும். அதாவது தமிழை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, சமயத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது ஏதோ பிசிக்ஸ் இங்கிலீஷ் பிரெஞ்சு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இட் இஸ் நாட் அக்வயரிங் அண்ட் அடிஷன் எக்ஸ்பர்டைசிங் அடிஷனல் லாங்குவேஜ் ஆர் சப்ஜெக்ட். இட் இஸ் ஜஸ்ட் இம்பைபிங் த importance and richness of our culture and find meaning in our culture and make ourselves comfortable with our culture. அதுதான் அந்த எய்மா இருக்க வேணும். எங்கள் சும்மா வாய்ப்பாட்டாக 100 திருக்குறள் பாடமாக்கி 10 தேவாரம் பாடமாக்கி 100 அபிராமி அந்தாதி பாடமாக்கி கிளிப்பிள்ள போட மேடைகளில் ஏறி இறங்கி ஒப்பிப்பதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. டேப் ரெக்கார்டர் என்றே செய்து போடும். இது இந்த மனசுக்குள்ள ஒரு பாடல் என்றாலும் பாடமாக்காட்டிலும் பரவாயில்ல, இந்த கருத்தை உள்வாங்கி அந்த கருத்தை தனக்கு ஆக்கிக் கொண்டா தனக்கு தெரிந்த பாஷையிலே தனக்கு தெரிந்த மொழியிலே தனக்கு விளங்குகிற முறையிலே அதை ஆக்கிக் கொண்டார். அதே நேரம் ஆக்கினதை தனக்கு தெரிந்த மொழியிலே தனக்கு தெரிந்த விதத்திலே அதை விட்டவர்களுக்கு விளக்கவும் கூடியதாயிருந்தால் எங்களுடைய தமிழர் கலாச்சாரம் நிலை பெறும். தனி ஆனாவண்ணா படிப்பதனால நிலை பெறுவது அல்ல. அப்ப இந்த தமிழை பற்றிய இந்த இதழ் வர்ற நேரத்தில் சில பேர்கள் பெரும்பாலும் எல்லாரும் ஒரு கோஷமாக சில பேர் சொல்லுவார்கள், தமிழ் ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் லாங்குவேஜ், ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு, தமிழ் கல்ச்சர் இஸ் அ வெரி சுப்ரீம் கல்ச்சர், இப்படி எல்லாம் பல மின்னஞ்சல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இந்த நேரத்தில். இதெல்லாம் சும்மா ஏனென்று சொல்ல வேண்டும், சிலர்கள் தவறான தகவல்கள் கூட வருகின்றன. அது அந்த இளைஞர்களுக்கு இந்த தவறான தகவல்கள் கொடுத்தால் ஹிப்போக்ரட்டிக் பீப்புள் என்று யோசிச்சிருவார்கள். அதன் கிட்ட இமெயில் வந்திருந்தது, உங்களுக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். அதாவது தமிழ் இஸ் த ஒன்லி ஸ்போக்கன் கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதாவது இந்த செம்மொழிகளிலேயே தமிழ் தான் இன்றைக்கு மக்களால் பேசப்படுகிற மொழி என்று. அது தப்பான கருத்து. செம்மொழி என்றால் என்ன என்று பார்க்கணும். வாட் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்றால் இட் ஷுட் பி மோர் தேன் 1000 இயர்ஸ் ஓல்டா இருக்க வேணும், 1000 வருஷத்துக்கு மேற்பட்டதா இருக்க வேணும். அடுத்தது ஷுட் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் அதர் லாங்குவேஜஸ், மற்ற மொழிகள்ல சார்ந்திருக்காமல் தனியாக இயங்கக்கூடியதா இருக்க வேணும். அடுத்தது யூ ஷுட் ஹேவ் அன் ஓன் லிட்டரசி ட்ரெடிஷன் இண்டிபெண்ட் ஆஃப் அதர் லாங்குவேஜஸ், அந்த மொழி கண்டு தனிப்பட்ட இலக்கியங்கள் இலக்கிய மரபு இலக்கிய சான்றுகள் இருக்க வேணும். இந்த மூன்றும் இருந்தால்தான் செம்மொழி. உதாரணம் ஒன்று சொல்லுகின்றேன், ஜப்பானிய பாஷை இருக்கின்றது, சீன பாஷை இருக்கின்றது. சீன பாஷையும் இன்றைக்கும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு செம்மொழி, 1000 வருஷங்களுக்கு மேற்கால பழமை வாய்ந்தது. ஜப்பானிய பாஷையும் 1000 வருஷங்களுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்தது. ஜப்பானிய பாஷை தனித்துவமாக இயங்குகின்றது, ஆனாலும் ஜப்பானுக்கு செம்மொழி அந்தஸ்து இல்லை, சீன மொழிக்கு உண்டு. ஏன்?
அதுக்கு ஒரு வரலாற்று பாரம்பரியம்,
அவர்களுக்கு சொந்தமான இலக்கியங்கள் எதுவும் இல்லை. அவர்களுக்கு ஜப்பானிய மொழியில இலக்கியங்கள் இருக்கின்றன, எல்லா இலக்கியங்களுமே சீன மொழியில் இருந்து கடன் வாங்கப்பட்ட இலக்கியங்கள், தி போரோட் ஃப்ரம் சைனீஸ் லாங்குவேஜ். அப்ப தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வேணும் என்று கேட்டால் அது 1000 வருடம் இல்ல 2000 சொல்ல போனேன், பழமை 10000 வருடம் அது பழமை இருக்கின்றது, தனித்து இயங்குகின்றது. தமிழுக்கு தனித்துவமான இலக்கிய மரபு இருக்கின்றது. தமிழுக்கு செம்மொழி கிடைத்தது கம்பராமாயணத்தால் அல்ல, ஏனென்றால் கம்பராமாயணம் வடமொழியில் இருந்து வந்தது. தமிழுக்கு செம்மொழி கிடைத்ததுக்கு காரணம் அதனுடைய சங்க இலக்கியங்கள், அதனுடைய சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, தேவக அறிவாக, இதுகள் தான் தமிழுக்கு செம்மொழி கிடைத்ததுக்கு காரணம். செம்மொழியினுடைய நுட்பத்தை ஏன் தமிழுக்கு கிடைத்தது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரியாக இப்ப வேற மொழிகளை எடுத்துக்கொண்டால், இப்ப அவர் சொன்னது சரி, பல செம்மொழிகள் இன்றைக்கு வழக்கில இல்ல. இப்ப கிரீக் இருக்கிறது, கிரீக் ஒரு செம்மொழி, ஆனால் வழக்கில இருக்குது, ஆனா ஒரு சிறுபான்மை மக்கள் இப்ப திருப்பி ரிவைவ் பண்ணி கொண்டு வருகின்றன. அது ஒரு சிறுபான்மை மக்கள் எடுத்தான் இருக்கு. ஆனா கிரீக் சொற்கள் பெரும்பாலும் ஆங்கில மொழிகள் எல்லாத்திலேயும் எடுத்து
ஆளப்படுகின்றன,
பாதிக்கப்படுகின்றன. அவங்களுடைய மெடிக்கல் வேர்ட்ஸ்லயே வரும், பிலோசபிக்கல் வேர்ட்லயே
வரும்.
அதுக்கு அடுத்தது லட்டீன். லட்டீன் இன்றைக்கு பேசப்படுற மொழியே அல்ல, மக்கள் கூட்டம் பேசின மொழி இல்ல. அது முந்தைய ரோமன்ல பேசினது, இப்ப இல்லை. ஆனால் ஒரு காலத்திலே அந்த திருச்சபைகளிலே அவருடைய ஆராதனை லத்தீன் மொழியா நடைபெற்றுக் கொண்டு வந்தது.
எனக்கு சிறுபிள்ளைகளா இருக்கும் பொழுது அவருடைய தேவாலயங்கள்ல லத்தீன் மொழிதான் ஆராதனை. நான்
கேட்டிருக்கிறேன், அப்படித்தான் இருந்தது. அப்ப லத்தீன் இரண்டாவது. அடுத்தது மூன்றாவதாக ஹீப்ரு. ஹீப்ரு என்பது
இவர்களுடைய யூத மக்கள்,
யூத மக்களுடைய மொழி. இயேசு கிறிஸ்துநாதருடைய பேசின மொழியும் அது அதுக்குள்ள பைபிள் மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா தெரியும், இது கிரேக்க மொழிய பாஷையிலிருந்தும் ஹீப்ரு எபிரேய பாஷையிலிருந்தும் மொழிபெயர்க்கப்பட்ட
ரெண்டு சொல்லுவார
அந்த பாஷை. அதுக்கு இன்றைக்கு வழக்கில இல்ல, வழக்கில இல்ல. அடுத்ததாக இருக்கிற பாஷை எடுத்து பார்த்தோம் என்றால் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் ஒரு செம்மொழி, ஆனால் அது எக்காலத்திலுமே எந்த ஒரு மக்கட்கூட்டினத்தினால பேசப்பட்ட மொழி அல்ல. இட்ஸ் நாட் பிலாங் டு அன் பர்டிகுலர் எத்னிக் குரூப் ஓர் ரீஜன்.
That was a common language.
It is a சமஸ்கிருதம் மீனிங் கருத்து. சமஸ்கிருதம் என்றால் பண்படுத்தப்பட்ட மொழி, இது உருவாக்கப்பட்டது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மாதிரி.
ஓ, இதுக்கு
உருவாக்கப்பட்டது. They formed that language for literary purposes. ஈஸி டு ரெக்கார்ட் த இன்ஃபர்மேஷன், ஈஸி டு மெமரைஸ் த இன்ஃபர்மேஷன், ஈஸி டு டிரான்ஸ்மிட் த இன்ஃபர்மேஷன். அனுபவத்தில் பார்த்தால் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம் தானே, தலைப்பிள்ளைகள் தான் வடமொழி சுலோகத்தை சொல்லிக் கொடுத்தால் உடனே பிடிச்சிடுவார்கள். தேவாரம் புரியறது பாடமாக்குறதுக்கு அதை விட நாலு மடங்கு முயற்சி வேணும். அந்த சவுண்ட் அண்ட் ஃபோனிக்ஸ் அந்த எல்லாம் அதுக்கு ரிதம் ரிதம் எல்லாம் ஈஸியாக இருக்கு.
அதனால ரிமெம்பர் பண்ணக்கூடிய
பண்ணக்கூடியதா இருக்குது. அது அனுபவம் உண்மை, அதை புரிஞ்சு கொள்ள வேணும். வடமொழி என்ன சில பேருக்கு பிடிக்காது, ஆனா உள்ளதை உள்ளபடிதான் சொல்ல
வேணும்.
வக்ரதுண்டமா எங்க வகுப்பிலே வக்ர ஒன்னாலும் சொன்னாலும் வக்ரதுண்டமாக உடனே சொல்லுவாங்க. பிடியது நிறுவனமா சொல்வதற்கு
எடுக்கும்
வேணுதானே. சர்வ மாங்கல மாங்கல்யே உடனே சொல்லுவாங்க. தனந்தரம் கல்விதரம் சொல்லிக் கொடுத்தாலும் திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுக்கணும். அந்த டிபிகல்ட்டி ஒன்று இருக்கிறது. அப்ப அது மொழிக்கு குறையல்ல, அது என்ன பர்பஸ் சொல்லுகணும். அது இவ்வளவும் வந்து வழக்கொழிந்த மொழிகளாக இருக்க இன்றைக்கும் பாயசப்படுற மொழிகளாக முன் சொன்ன மாதிரி சீன மொழி இருக்குது.